ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரீங்கத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்யதீசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்றைய உபன்யாசத்தில் வந்து நம்ம ரெண்டு முக்கியமான பக்தர்களுடைய சரித்திரத்தை பற்றி படித்தோம். ஒன்று வந்து பலதேவ் வித்யா பூஷ்ணர், இன்னொன்று வந்து கங்கா மாதா கோஸ்வாமினி. ஸோ நேற்றி வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமான தினம். நேற்று வந்து வெரி ஆஸ்பிஷியஸ் டே. நேற்று என்ன மங்களகரமான தினம்னா, கங்கா மாதா கோஸ்வாமினிங்கிற மிக உயர்ந்த பக்தருடைய தோன்றிய தினம், அவங்க தோன்றிய தினம். பலதேவ் வித்யா பூஷ்ணருடைய மறைவு தினம். பலதேவ் வித்யா பூஷ்ணர் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். ஒரு காலகட்டத்தில் நம்ம சம்பிரதாயத்தை வந்து அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் பலதேவ் வித்யா பூஷணர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால, தன்னுடைய சாஸ்திர ஞானத்தினால அவர் வந்து அந்த தத்துவங்கள் எல்லாம் முறியடித்தார். அது மட்டும் இல்லை, அவரே வந்து நேரடியாக கோவிந்த தேவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணார். பகவான் கோவிந்த தேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானே நேரடியாக வந்து வேதங்களுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஸோ பலதேவ் எழுதி கொண்டு போய் அதை பிரசன்ட் பண்ணார். ஸோ இப்படி தான் கோவிந்த பாஷ்யம்னு சொல்லி நம்ம சம்பிரதாயத்துடைய சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். பலதேவ் வித்யா பூஷணருடைய கான்ட்ரிபியூஷன், அவர் எந்த அளவுக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு மிகப்பெரிய கைங்கறி பண்ணியிருக்காரு, இந்த சம்பிரதாயத்தை எந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் சில பிரபுபாதர் வந்து அவருடைய பகவத்கீதை முதல் பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பகவத்கீதை வந்து நான் பலதேவ் வித்யா பூஷணருக்கு சமர்ப்பிக்கிறேன் எழுதிப்பார். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்து போய் பாருங்க. போய் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை உண்மை ஒரு புக்கு திறந்த உடனே பிரபுபாதர் எழுதியிருப்பார், இந்த பகவத்கீதையை வந்து நான் பலதேவ் வித்யா பூஷன் வித்யா பூஷன் வித்யானா நாலேஜ், பூஷன்னா ஆர்னமெண்ட் ஆபரணங்கள், நாலேஜ் ஆபரணங்கள், வேத ஞானத்தையே வந்து ஆபரணமா அணிந்திருக்கிற அணிந்தவர்னு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டார், பட்டம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெரி குட் ஸ்காலர், மிக சிறந்த பாண்டித்யம் உள்ள ஒரு மிக உயர்ந்த உன்னதமான பக்தர் பலதேவ் வித்யா பூஷன், மிக உன்னதமான ஆச்சாரியர். ஸோ அதே போல் நேற்று வந்து கங்கா பூஜா. ஸோ நேற்று வந்து வட இந்தியாவில் பெரும்பாலான நாடு நகரங்களில், பெரிய பெரிய நகரங்களில், மாவட்டங்களில் வந்து கங்கா பூஜை மிக சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. ஸோ கங்கா மாதா பதித்த பாவனி, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. ஸோ கங்காவுடைய மகிமை, யார் ஒருத்தர் கங்காவை பற்றி பேசுகிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க எண்ணற்ற பாவ வினைவுகளிலிருந்து விடுபடுவாங்க. அதனால தான் கங்கா வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. அப்போ கங்கா தேவி எப்படி இந்த பூலோகத்தில் வந்தாங்க, எப்படி இங்கே தோன்றுனாங்க, கங்காதேவி வந்து எப்படி இந்த பூலோகத்தில் தோன்றுனாங்க, அவங்களுடைய மகிமை என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம கலந்து படிக்கிறோம். கங்காவுடைய புகழ் கங்காதேவி. ஸோ கங்காதேவி, கங்கா மாதா வந்து இந்த பூலோகத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய திருநாமம் இருக்கு. அலகானந்தா, பாகீரதி, கங்கா, பத்ரா, சீதா, இந்த மாதிரி ஜானவி, இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் கங்கைக்கு உண்டு. அதே போல கங்காதேவி வந்து பகவானுடைய ஆத்மீக லோகத்திலிருந்து தோன்றாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், கிருஷ்ணாவும் ராதையும் வந்து கிருஷ்ணருக்கும் ராதிக்கும் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம் மிக மிக உன்னதமான அன்பு. கிருஷ்ணருக்கு ராதி மேல இருக்கக்கூடிய அன்பாகட்டும், ஸ்ரீமதி ராதாராணி பக்தர்களே மிக உயர்ந்தவங்க. கிருஷ்ணாவுடைய பக்தர்களில் மிக மிக உயர்ந்தவங்க கோபிகள். ரம்யா காஞ்சி துபாசனா பிரஜவது அப்படின்னு சைத்திர மாப்பு சொல்றார். கிருஷ்ணாவுடைய பக்தர்களே மிக உயர்ந்த பக்தர்கள் கோபி, பிருந்தாவனத்து கோபிகள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை கிருஷ்ணாட்ட. கள்ளம் கவடம் இல்லாத, அழுக்கற்ற, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பு கிருஷ்ணன் மேல கோபிகள்கிட்ட இருந்து, காரணமற்ற அன்பு கிருஷ்ணா மேல கோபிகள். அந்த கோபிகளிலேயே மிக உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறது, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறது, கிருஷ்ணாவுக்கு விதவிதமான போகா, விதவிதமான பலகாரங்கள், உணவு பலகாரங்களை செய்கிறது, அப்புறம் கிருஷ்ணாவுக்காக இனிப்பு பலகாரங்கள்லாம் செய்து கொடுக்கறது, இப்படி கிருஷ்ணாவுடைய சந்தோஷம் தான் ஸ்ரீமதி ராதாராணி. 100% எப்பவுமே கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடியவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அதனால தான் கௌரி வைஷ்ணவர்கள் நம்ம சம்பிரதாயத்துல வந்து ஸ்ரீமதி ராதாரமணியுடைய கருணையில நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியாது. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் அடையணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன்று பலராமர், பலராமருடைய கருணை இருக்கணும். ரெண்டு ஸ்ரீமதி ராதாரமணியுடைய கருணை இருக்கணும். ஆன்மீக குரு பலராமருடைய பிரதிநிதி வந்து ஆன்மீக குரு. அதே போல ஆன்மீக குரு ஸ்ரீமதி ராதாரணி கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியால் அனுப்பி வைக்கப்படுறவங்க இந்த உலகத்துல. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல முக்காவாசி ஆச்சாரியர்கள் வந்து ஏறக்குறைய எல்லா ஆச்சாரியர்களும் கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியால் அனுப்பி வைக்கப்படுறோம். மஞ்சரிகள், கோபிகள், கிருஷ்ணருடைய சகாக்கள். இப்படி கங்கா தேவி வந்து கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்துல பிரேம் சரோவர், பிரேம்னா அன்பு. ஸ்ரீமதி ராதாராணி மேல உள்ள அன்புனால கிருஷ்ணருடைய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால ஸ்ரீமதி ராதாராணிய கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்குது. இது அப்படியே அங்க ஒரு பெரிய சரோவர் ஏரியா இருக்கு, அதான் பிரேம் சரோவர். கோலோக விருந்தாவனத்துல, கோலோக விருந்தாவனத்துல ஸ்ரீமதி ராதாராணி பிரேம் சரோவரா இருக்காங்க. அதே போல காரண கடல், சாரி, கோலோக விருந்தாவனத்துல வந்து பிரேம் சரோவரா கங்காதேவி, கங்காதேவி தான் பிரேம் சரோவர். அதே போல காரண கடலும் கங்கையை வந்து, கங்கையுடைய காரண கடல் தான் கங்காதேவி அந்த பூமியில இறங்கி வருது வைகுண்ட லோகத்திலிருந்து. பகவான் வாமன தேவர், பகவான் வாமன தேவ அவதாரம் பண்ணி இன்னைக்கு காலையில் படிச்சிருந்தோம் பாகவத உபன்யாசத்துல. 3 அடி நிலம் கேட்டு வாமனர்கிட்ட யாசகம் பண்றாரு வாமனர், பலி மகாராஷ்டிரம், பலி மகாராஷ்டிரம் வந்து யாசகம் கேட்கிறார் 3 அடி நிலம். அப்ப முதல் அடி வந்து கால் நீண்டு போயிட்டே இருக்கு. பூர் போஸ் சோகா, பூர்லோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம் எல்லாம் தாண்டி வைகுண்டத்தை எல்லாம், சாரி, கைலா இது பிரம்மலோகத்தையெல்லாம் தாண்டி கைலாசத்தையெல்லாம் தாண்டி வைகுண்டா பார்டர் வரைக்கும் போயிடுச்சு பவானி திருப்பாதம். ஸோ அந்த காரண கடல், காஷ்ல ஓஷன், அந்த காரண கடல் வந்து பவானியை கட்டை விரல் பட்டு அங்கே அப்படி இருந்து ஒழுகி வருது, இறங்கி வருது. அப்படி இறங்கி வந்து கைலாச வழியா வந்து சிவபெருமானுடைய தலையில விழுந்து சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். பவானியை தாமரை பாதங்களிலிருந்து வந்த நீரை வந்து தன் தலையில தாங்கிக்கிறார். அதில் வந்து சிவபெருமானுக்கு கங்காதரன் பேர், கங்காதர், கங்காதரா சிவ கங்காதரா அப்படின்னு பாடுவாங்க வட இந்தியாலெல்லாம் சிவபெருமான. ஜெய் கங்கே மாதா துமி ஜெய் கங்கே மாதா, கங்காவை போலந்து பாடுவாங்க. தினமும் கங்கா பூஜை நடக்கும் ஹரித்வாரில். ஹரித்வாரில் தான் முதல் முதல் கங்கா வந்து லேண்ட் ஆகுது பூமியில், அது வரைக்கும் மேலே தான் இருக்கு, ஹிமாலயத்தில் தான் இருக்கு. ஸோ ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் 7 மணிக்கு கங்கா பூஜை நடக்கும். 6:55 வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் தான். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது, பலாப்பழத்தில் ஈ போய்க்கிற மாதிரி ஒரு 1000 லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. மிக பிரம்மாண்டமான ஆர்த்தி பண்ணுவாங்க, ஆர்த்தி பிளேட்டு ஃபுல்லாக பிரிச்சிடும், அப்படியே ஆர்த்தி பண்ணுவாங்க கங்காவுடைய புகழ் பாடிட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஆர்த்தி பார்க்குறது. ஸோ இப்படி கங்கா மாதா வந்து பிரேம் சரோவர் சொல்லி ஆத்மீக லோகத்திலையும், அதுக்கப்புறம் தேவலோகத்தில் இப்படி எங்கிருந்து பகவானுடைய உலகத்திலேருந்து காஷ்லோஷன் காரண கடலேருந்து இறங்கி வந்து பிரம்மலோக வழியாக வந்து துருவ மகாராஜ், துருவ மகாராஜ பிளானட், துருவ கிரகம் வழியாக வந்து சப்த ரிஷிகள், 7 ரிஷிகள் இருக்காங்க, அவங்க பிளானட் வழியாக வந்து அப்புறம் தேவலோகத்துக்கு வருது. தேவலோகத்தில் வரும்போது கங்கைக்கு வந்து மாந்தாக்கினி கங்கான்னு பேர், மாந்தாக்கினி கங்கா. அதுக்கப்புறம் கங்கா வந்து தேவலோகத்திலேருந்து இப்படி தேவலோகத்தில் இருக்காங்க. பூலோகத்துக்கு எப்படி வந்தாங்க, இது ரொம்ப அற்புதமான சரித்திரம். கங்கா தேவி பூலோகத்தில் வந்தது. ஒரு சமயம் சாகர் மகாராஜ்னு ஒரு மன்னர் இருந்தார், ரகு வம்சத்தில் ஒரு சக்கரவர்த்தி சாகர் மகாராஜ். சாகர் மகாராஜாவுக்கு வந்து 2 மனைவி இருந்தாங்க. சாகர் மகாராஜாவுக்கு வந்து 2 வைஃப், கேசரி சுனிதின் 2 மனைவி இருந்தாங்க. இந்த கேசரி இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது சாகர் மகாராஜாவுக்கு, 2 மனைவிக்கும் குழந்தை இல்லை. தென் சாகர் மகாராஜா வந்து நல்ல யஜங்கள் விரதங்கள்லாம் இருந்து இந்த கேசரிக்கு 1 குழந்தை பிறக்குது. சுனிதிக்கு வந்து 60,000 குழந்தைங்க, 60,000, 60,000 குழந்தைங்க. ஸோ இப்படி சாகர் மகாராஜா வந்து அவருடைய வம்சம் மிகப்பெரிய வம்சம். அப்போ ஒரு நாள் சாகர் மகாராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அஸ்வம்னா குதிரை, குதிரையை வந்து அமுச்சு விடுவாங்க, நாடு முழுவதும் போகும், உலகம் முழுவதும் குதிரை பிரயாணம் பண்ணும். அந்த குதிரையை வந்து யாரும் கட்டுப்படுத்தலை அப்படின்னா மன்னருக்கு கீழ்ப்பட்டு இருக்காங்க அந்த அரசர்கள்லாம் அப்படின்னு அர்த்தம். யாராவது அந்த குதிரையை பிடிச்சி நிறுத்துறாங்கன்னா மன்னருக்கு சவால் விடுறாங்க, அப்போ அவர் மன்னர் கூட சண்டை போடணும், அவர் ஜெயிக்கணும், அப்போ தான் அவர் அந்த யாகம் பண்ண முடியும். தென் சாகர் மகாராஜ் என்ன பண்ணார், குதிரையை அனுப்புறாரு உலகம் முழுவதும். அந்த குதிரையை பின்தொடர்ந்து 60,000 மகன்களும் போறாங்க. சாகர் மகாராஜாவுடைய 60,000 பசங்களும் அந்த குதிரையை பின்தொடர்ந்து போறாங்க. இப்படி என்ன ஆயிடுதுன்னா, இவங்க நிறைய இடங்கள போறாங்க, யாருமே குதிரையை நிறுத்தல. ஒரு இடத்துல கபில முனிவருடைய ஆசிரமம், கபிலாசிரமம், கபிலாசிரமம் வந்தது இந்த குதிரையை காணாம போயிடுது, மறைஞ்சிடுது. இந்த பசங்க எல்லாம் குதிரையை தேடிட்டு கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு, இவர் தான் குதிரையை மறைச்சு வச்சுட்டு நடிக்கிறார் இப்போ அப்படின்னு அவர் தவத்தை டிஸ்டர்ப் பண்றார். அவர் தவத்தை வந்து கலைக்க முயற்சிக்கிறாங்க, தொந்தரவு பண்றாங்க. தன் கபில முனிவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. அப்படியே அவங்க அல்லது சபிக்கிறார், நீங்களாம் எரிஞ்சு சாம்பலா போட்டு. அந்த 60,000 பசங்களும் எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க, பஸ்பம் ஆயிட்டாங்க. தென் சாகர் மகாராஜ் வந்து போன குதிரையும் காணும் பசங்களையும் காணும், தேடுறதுக்கு ஆள் அனுப்புறாரு. அவருடைய பேர் அம்சுமான், அம்சுமான் போய் தேடுறாரு, கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் திலீபன், அவருடைய பையன் திலீபன் போனார், அவருக்கும் கிடைக்கல. தென் பாகீரதன், பாகீரத ராஜா, அவர் போய் தேடுறார். தென் அவர் பல இடங்களை தேடி கபிலாசிரமத்துக்கு வர்றார். அங்கே கபில முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ரொம்ப பணிவாக இருந்து பொறுமையாக இருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆன்மீக விஷயங்கள்லாம் தவங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பக்குவமாக பேசுகிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய வம்சத்திலிருந்து அந்த 60,000 பேர் என்னானாங்க. தென் கபில முனிவர் சொல்கிறாரு, அவங்க வந்து ரொம்ப அபராதமாக நடந்துக்கிட்டாங்க, குற்றங்கள் எடுத்தாங்க, அதனால் அவங்க சபிக்கப்பட்டாங்க, அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. தென் இப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும். தன்னுடைய மூதாதையில் வந்து அவங்க என்ன தெரியாது, எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பித்திருக்களுக்கு உண்டான கடமையை செய்யினா அவங்களுக்கு வேறு உடல் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த வம்சத்தை வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கணும். அப்போ அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யணும், அந்த இறந்து போன ஆத்மா அஸ்தியை வந்து கரைக்கணும். அப்போ பார்த்தா கடலில் தண்ணியே இல்லை, சமுத்திரம், சமுத்திரத்தில் தண்ணியே இல்லை, சமுத்திரம் வத்தி போய் கிடக்கு. காரணம் என்னென்னா, அது ஒரு லீலை. ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும், தேவாசுர யுத்தம். இந்த அசுரங்க என்ன பண்ணுவாங்க, சமுத்திரத்துக்கு போய் ஒழிஞ்சுக்குவாங்களாம், இருட்டானதும் திடீர்னு வழியில் வந்து தாக்குவாங்க. இவங்க தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறது தேவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தென் இந்திரன் போய் அகஸ்திய முனிவர்கிட்ட கேட்குறார். அகஸ்திய முனிவர் மிக சிறந்த சக்தி வாய்ந்த சித்திகள்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரிஷி, அவர் பயங்கரமான பவர்ஃபுல் ரிஷி அகஸ்தியர். இந்த அகஸ்தியர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க, இந்த அசுரங்கள்லாம் வந்து தண்ணிக்கு சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு அடிக்கடி வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்கள எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்கான்னு. சரி, இந்த சமுத்திரத்தை ட்ரை ஆக்கணும், வத்தணும், வத்த வைக்கணும். இவ்வளோதானே, அகஸ்தியர் அப்படி வாயை திறந்தார், ஆ அப்படி ஒட்டுமொத்த சமுத்திர நீரும் அவர் வாய்க்குள்ள போயிடுச்சு, என்டையர் ஓஷன், ஒட்டுமொத்த சாகரம், சமுத்திரம் வந்து அகஸ்தியர் குடிச்சிட்டார், ட்ரை ஆயிடுச்சு, வறண்டு போச்சு. தென் அசுரம் எல்லாம் இங்கேயும் ஓடுறான், தேவர் போய் அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபைட் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறாங்க. தென் சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்திரன் வந்து கேட்குறாரு, தண்ணியை திரும்ப கொடுங்க. அது அவ்வளோதான், டைஜஷன் ஆயிடுச்சு, இனி வராது, ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. அப்போ சமுத்திரத்தில் தண்ணி இல்லைன்னா எப்படி மழை, அந்த நீர் எப்படி ஆவியாகும், எப்படி மழை பெய்யும், தண்ணீர் இல்லை எப்படி உலகம் அமையும். அது மட்டும் இல்லை, இந்த அஸ்தியை கரைக்கிறதுக்கு தண்ணி வேணும், 60,000 தன்னுடைய மூதாதையுடைய அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணும், அவர் அதுக்கு தண்ணி வேணும். பாகீரதன், தன் பாகீரதன் வந்து தவம் செய்கிறார், பிரம்மாவை நோக்கி, பிரம்மதேவர் நோக்கி தவம் செய்கிறார். தன் பிரம்மா வந்து பாகீரதனுடைய தவத்தில் சந்தோஷமாயி அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். பிரம்மா பாகீரதன் சொல்கிறாரு, பிரம்மதேவ் இந்த மாதிரி என்னுடைய மூதாதில அஸ்தியை நான் கரைக்கணும், அவங்களுக்கு அவங்கள வந்து நான் இந்த சடங்கு பண்ணணும், என்ன பண்ணுறது, நான் நீ பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யணும், அவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் நமக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடியவர், அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அதனால் நீ வந்து என்னை வேண்டதோட பகவானை நீ பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு பிரம்மா வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். தன் பாகீரதன் வந்து மழை குளிர் வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் கடுமையாக தவம் பண்ணுறார் பகவானை நோக்கி. தென் பகவான் ரொம்ப கருணையோட பாகீரதனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. பாகீரதன் சொல்கிறார், பாகீரதா உன்னுடைய வம்சத்தில் உள்ள அனைவரும் விடுதலை அடையணும்னு சொன்னால் நீ வந்து கங்கையை பூமிக்கு வர வைக்கணும், நான் கங்கையை அனுப்புகிறேன், நீ உன்னுடைய தவத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், கங்கா தேவி நான் பூமிக்கு அனுப்புகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல், கங்கா அவங்க வர்ற வேகத்தில் பூமி தாங்காமல் அடிச்சுட்டு போயிடும், அதனால் கங்கையை வந்து யாராவது கட்டுப்படுத்தணும், அதனால் நீ சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, சிவபெருமான் நினச்சாருன்னா கங்கையை அவரால் கட்டுப்படுத்த முடியும். தென் அகெயின் பாகீரதன் வந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணார். சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கு வந்து வரக்கூடிய அந்த புனித நீரை வந்து தன் தலையில் தாங்கிக்கிறார். சிவபெருமானுடைய தலையில் கங்கா ஜலம், ஒட்டுமொத்த கங்கையும் வேகமாக வரும்போது சிவபெருமான் அப்படி பிடிச்சி தன் ஜடைமுடியில் கட்டிடுறார், கட்டிட்டு ஒரு முடி மட்டும் எடுத்து விடுறார். அதுதான் போயிட்டு இருக்கிற கங்கை, அதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ப்பரிக்கும். நீங்கள் வந்து இமயமலையில் போனீங்கன்னா அப்படி கங்கா வந்து போர்ஸா வரும், அப்படி யானை எல்லாம் போட்டா அப்படி உருண்டு பந்தது மாதிரி திறந்து ஓடிடும். ஒட்டுமொத்த கங்கி வந்தா என்ன ஆகும்? கங்கா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, பதித்த பாவனி. இப்படிதான் கங்கா வந்து பூலோகத்துல வந்தாங்க. பூலோகத்துல வந்து பாகீரதன், பாகீரதனுடைய தபத்தினால கொண்டு வரப்பட்டதுனால கங்கைக்கு வந்து பாகீரதின்னு பேர், பாகீரதி. சோ இப்படி கங்கா வந்து ஹரித்வாரில் தான் முதல் முதல் லேண்ட் ஆனாங்க. ஹிமாலயில ஓடி வந்து ஹரித்வாரில் வந்து, ஹரித்வார்லேருந்து பல இடங்களுக்கு போய் தன் இறுதியில் சமுத்திரத்தில் இருக்க, சமுத்திரத்துக்கு சாகரம்னு பேர். சாகர், சாகர் மகாராஜோட டைனஸ்டிலேருந்து வந்து அந்த சமுத்திரம் மீண்டும் உற்பத்தி ஆனதுனால அதுக்கு சாகரம்னு பேர். ஸோ இப்படி கங்கா மாதா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவானுடைய தாமரை பாதையிலிருந்து வரக்கூடிய, யார் ஒருத்தர் கங்கையில் போய் குளிக்கிறாங்களோ அவங்க பல ஜென்மங்களாக செய்த பாவனையிலேருந்து விடுபடுறாங்க. கங்கையில் போய் குளிக்கிறதுனால நமக்கு, நம்ம வந்து தர்மம் வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு சுத்தமாகுது. கங்கையில் போய் குளிக்கும்போது நம்ம ஆத்மா சுத்தம், உள்ள உள் மனது சூட்சம சரீரம் சுத்தமாகும், மனம் நம்முடைய மனது சுத்தமாகும், நமது புத்தி சுத்தமாகுது, நமக்கு பொய் அகங்காரம் போய் நான் உண்மையான சேவகன், கிருஷ்ணாவுடைய சேவகன். ஸோ கங்கா வந்து நமக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் கங்கா தேவிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும், ஏ கங்கை மாதா, நீங்கள் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்கள்லேருந்து வரீங்க, நீங்கள் எனக்கு கிருஷ்ணாவுடைய சேவை கொடுக்கணும், நானும் எப்பவும் கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை மறக்கக்கூடாது, எனக்கு கிருஷ்ணவனுள்ள முன்னேற்றம் கொடுங்க அப்படின்னு கங்கா தேவி இடத்துல பிரார்த்தனை பண்ணும். அதே போல கங்காவுடைய இன்னொரு விசேஷ தன்மை என்னன்னா, அவங்க வந்து மூணு உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க, மூணு உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, கங்கா அந்த பகவான் வந்து வாமன அவதாரம் பண்ணி, அந்த திரிவிக்ரம அவதாரம், திரிவிக்ரம அவதாரம் பண்ணி அவருடைய பாதங்கள் நீண்டு போய் அந்த பிரஜா நதி, அது கங்கையில் இறங்கி வரும்போது ஜாம்பவான் வந்து மத்தளம் பண்ணிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு பகவானை புகழ் பாடிட்டு அப்படியே சுற்றி வர்றார், கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மங்களகரமான தீர்த்தம் வந்து கங்கா தீர்த்தம். நம்ம வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம நம்முடைய சூட்சம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தூய்மையடையும். யார் ஒருத்தர் வந்து கங்காவில் போய் நீராடினாலும், ஸோ அதே மாதிரி கங்கா வர்ஷிப் பண்ணுறது, கங்கா வழிபடுறது, கங்காவை நம்ம வழிபடணும். தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கங்கா பூஜை பண்ணுறாங்க. இப்போ நம்ம வட இந்தியாவில் இல்லை, நம்ம தென்னிந்தியாவில் இருக்கோம், நம்ம எப்படி கங்கா வழிபடுறது? வட இந்தியாவில் இருக்கிறவங்க தினமும் கங்கா ஆர்த்தி பண்ணுறாங்க, கங்கை ஓடிட்டுருக்கு, தினமும் சாயந்தரம் கங்கை கரையில் போய் ஆர்த்தி பண்ணுறாங்க. யாராவது கங்கை கரையில் போய் உடல் விட்டாங்கன்னா அவங்க மறுபிறவி கிடையாது, அதனால தான் இறந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த 50 வயசுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்றுருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, 70, 80, 80 வயசு ஆனாலும் புலன்பு அனுபவிக்கணும். நான் இறந்து போகும்போதும் சிஎம் சேர்லேருந்து இறந்து போகணும், நான் இறந்து போகும்போதும் பணக்காரனா வீட்டில் பேர குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இறந்து போகணும். அப்போ வந்து அவங்க வந்து முக்தி அடையவே முடியாது, பிறப்பு இறப்புலேருந்து விடுபட முடியாது. ஸோ யார் ஒருத்தர் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து விடுபடுறாங்க, விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பௌதிக வாழ்க்கையிலேருந்து விடுதலை அடையணும். ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கிரகஸ்தர் வந்து தன்னுடைய அடிப்படை தேவைக்காக ஒர்க் பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு, தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறது, குடும்பத்தை பராமரிக்கிறது, மனைவி பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். தன் பையன் வந்து குடும்ப பொறுப்பேற்றுக்கு வரும்போது அந்த கணவன் வந்து வீட்டை திறந்து கிருஷ்ணனுடைய சேவையில் முழுவதும் ஈடுபடணும். அப்போ உடலை விடும்போது புனித ஸ்தலங்களில் போய் உடலை விடும்போது அவருக்கு மறுபிறவி கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் காசி யாத்திரை போவாங்க, கங்கா யாத்திரை போவாங்க. இப்போ போய் போகிறேன்னு சொல்லுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே போய் அப்படியே அவங்க உடலை விட்டு பகவான்கிட்ட போயிடுவாங்க. காசியில் போய் யாராவது உடலை விட்டாங்கன்னா அவங்க பகவான்கிட்ட போவாங்க. கங்கை கரையில் வந்து யாராவது உடலை விட்டு அங்கே அந்த அவங்க உடலை எரிக்கிறாங்கன்னா அவங்க உட அவங்களோட அஸ்தியை கங்கையில் கரைக்கிறாங்க. இல்லை சும்மா அப்படி கங்கையில் தூக்கி போட்டாலே சில சமயம் நிறைய டெட் பாடி வந்து கங்கையில் தூக்கி போடுவாங்க, இறந்து போன உடல். ஸோ அதனால அந்த ஆத்மாவுக்கு வந்து நிறைய நன்மை இருக்கு, நிறைய நன்மை. ஏன்னா கங்கா வந்து புனிதமானது, கங்கையை அஸ்தப்படுத்தவே முடியாது யாராலும். நிறைய பேர் பிரபுபாத உபன்யாசத்தில் சொன்னார், நிறைய பேர் கங்கையில் அஸ்தம் பண்ணி அதில் மலைன்னா உருண்டு வருமா, மலை உருண்டு ஓடி வரும், அதை குளிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படி விலக்கி விட்டுட்டு குளிப்பாங்க கங்கையில். ஏன்னா இது வந்து கங்கையை அஸ்தப்படுத்தாது, கங்கா புனிதமானது. அதுக்காக நம்ம கங்கையை அஸ்தப்படுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. கூடுமான கங்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அபராதம் செய்யக்கூடாது. கங்கையில் போய் நம்ம அபராதம் பண்ணக்கூடாது. கங்கையில் போய் வந்து நம்ம சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிக்கிறது, அப்புறம் கங்கையில் போய் அசுத்தம் பண்ணுறது, அங்கே போய் விளையாடுறது, இதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கங்கா. ஏன்னா கங்கா வந்து பகவானுடைய ஜலஸ்வரூபம், ஜல அவதாரம். ஸோ பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, மரியாதை கொடுக்குறோமோ, அதேமாதிரி கங்காக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ நம்ம அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், நான் தான் இங்கே இருக்கேனே, தென்னிந்தியாவில் இருக்கேன், நான் எப்படி கங்கா வழிபடுறது? வட இந்தியாவில் இருக்கிறவங்க கங்காவுக்கு ஆர்த்தி பண்ணுறாங்க, இங்கே எப்படி வர்ஷிப் பண்ணுறது? 7 விதமான வழிபாடு இருக்குது கங்கையை, கங்கையை வந்து 7 விதமாக வழிபடலாம். ஒண்ணு வந்து கங்காவுடைய நாமத்தை சொல்றது, கங்கா 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 அப்படின்னு கங்காவுடைய நாமத்தை சொன்னாலே அவளை வழிபட்டதுக்கு சமம். இப்ப காலையில் வீட்டுல குளிக்கிறோம், எல்லா நதியும் கங்கையுடைய சொரூபம் தான். கங்கை தான் எல்லாத்துக்கும் ஆரிஜின், எல்லா நதிக்கும் ஆதாரம், எல்லா நீர்களுக்கும் ஆதாரம். தண்ணி குடிக்கும் போது தண்ணி கையில் எடுத்துட்டு கங்கா கங்கா கங்கான்னு சொல்லி குளிச்சோம்னா நம்ம கங்கையில குளிக்கிற பலன். நம்ம ஆஜமனம் சொல்றோம், கங்கை சேமனே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சரஸ்வின் சன்மதி குரு மந்திரம் சொல்லி தான் ஆஜமனம் பண்றோம் இல்லையா, அதுல கங்காவுடைய திருநாமம். ஸோ கங்காவுடைய நாமத்தை சொல்றது, ரெண்டாவது கங்காவை தரிசனம் பண்றது, கங்கையை பார்க்கறதே அவங்களை வழிபடுறது சமம். கங்கையுடைய நாமத்தை சொல்றது அவங்க வழிபடுறதுக்கு சமம், கங்கையை பார்க்கறது அவங்க வழிபடுறதுக்கு சமம், கங்கை நீரை தொடுறது, கங்கா நீரை வந்து கங்கா வாட்டரை டச் பண்றது, கங்கா கங்கை நீரை தொடுறதும் அவங்க வழிபடுறதுக்கு சமம். அப்புறம் கங்கையில் போய் குளிக்கிறது, கங்கையில் போய் குளிக்கிறதும் அவங்களை வழிபடுறதுக்கு சமம். கங்கையில் போது சும்மா நிற்கிறாங்க, கங்கா நதியில் போயிட்டு கங்கை கரையில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கங்கா மாதாட்ட பிரார்த்தனை பண்ணி கங்கையில் போய் நின்னாலும் அவங்களை வழிபடுறதுக்கு சமம். அப்புறம் கங்கை நீரை வந்து பானையில் கொண்டு வராங்க, மண்பானையில் கொண்டு வந்து வீட்டில் வழிபடுறாங்க, அதுவும் கங்கையை வழிபடுறதுக்கு சமம். இந்த மாதிரி கங்காதேவி வந்து நம்ம ரொம்ப சிரத்தையோடு வழிபடணும். வட இந்தியா நம்ம யாத்திரை போகும்போது மாயாப்பூர் போகிறோம், இந்த மாதிரி யாத்திரையெல்லாம் போகும்போது ரொம்ப பக்தியோட அன்போட கங்கையில் ஸ்நானம் பண்ணும். சும்மா ஆடு மாடு கோழி குட்டை இதெல்லாம் குளத்தில் போய் உள்ளற மாதிரி, எரும மாடெல்லாம் தண்ணியில் போய் குளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி குளிக்கக்கூடாது. ரொம்ப பக்தியோட கங்கா மாட்டை பிரார்த்தனை பண்ணணும், ஏய் கங்கா மாதா நீங்கள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறீங்க, நீங்கள் இந்த மூணு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறீங்க, நீங்கள் பதித பாவனி ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நான் ரொம்ப அசுதத்தன்மை உள்ளவன், நான் ரொம்ப மோசமானவன், நான் கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கேன், நான் ரொம்ப பாவப்பட்டவன், ஸோ என்னையும் நீங்கள்